அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் நாமத்தினால மறுபடியுமாக நீதியின் பாதை என்கிறதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறதான பாடத்திட்டத்தில் இறைவன் ஏன் இப்ராஹிம் நபி அவர்களை அழைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கப் போகிறோம். இந்த சம்பவம் தௌராத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் என்கிற புஸ்தகத்தில் 11-12 ஆகிய சூராக்களில் காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறோம். சமாதானத்தின் ஆண்டவனாகிய இறைவனின் பெயரால் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அவர் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டுமென்றும் அவனுடன் என்றென்றைக்கும் உண்மையான சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறான். உங்கள் திட்டத்தை நீதியின் வழியை முன்வைக்க இன்று இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்பி வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த கால பாடத்திட்டங்களில் இறைவனை பற்றியும் அவருடைய நீதியின் பாதையை பற்றியும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதம், ஹவ்வா, காயின், ஆபேல், சேத், இத்ரீஸ், நூஹ் மற்றும் அவருடைய தலைமுறைகளை, அந்த தலைமுறை மக்களை, அதோடு கூட நிம்ரோத் மற்றும் பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றையும் நாம் கடந்த நாட்களிலே, கடந்த பாடத்திட்டத்திலே நாம் பார்த்தோம். நம் முன்னோர்களில் சிலர் மட்டுமே இறைவனையும் அவனுடைய நீதியின் வழியையும் பின்பற்றினர். பெரும்பாலானவர்கள் இபிலிசை அல்லது சைத்தானின் அநீதியான வழிகளை பின்பற்றினார்கள். இறைவனுடைய வார்த்தையில் நன்கு அறியப்பட்ட ஆதமின் பிள்ளைகளை மீட்பதற்காக இறைவனின் திட்டத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற ஒரு இன்சானின் கதைக்கு இன்று நாம் வந்துள்ளோம். இறைவாக்கியம் இந்த மனிதனை இறைவனின் நண்பன் என்றும், ஈமான் கொள்ளுகிறவர்களில் அனைவருக்கும் தந்தை என்றும், அதாவது விசுவாசிகளின் தகப்பன் என்றும் குறிப்பிடுகிறது. அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இது இறைவனின் நபிகளில் ஒருவராகிய இப்ராஹிம் நபி அவர்களே. இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி இறைவாக்கியம் அதிகம் பேசுகிறது. அவருடைய பெயர் இறைவாக்கினரின் எழுத்துக்களில் ஏறக்குறைய 300 தடவைகளுக்கு மேல் காணப்படுகிறது. அதாவது இப்ராஹிம் என்கிற பெயர் இறைவனின் நண்பனாகிய இப்ராஹிம் என்பவருடைய பெயர் இறைவாக்கு உரைத்த நபிமார்களினுடைய எழுத்துக்களிலே சுமார் 300 தடவைக்கு மேல் காணப்படுகிறது. ஆகையால் இறைவனின் விருப்பம் இன்றும் வரவிருக்கும் பாடத்திட்டத்தில் இறைவனின் நண்பன் என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதனை பற்றி அவர்கள் என்ன கருதுகிறார்கள் அல்லது நமக்கு என்ன கற்பிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. இறைவாக்கியங்களை தேடுகிறவர்கள் இன்று இறைவாக்கியங்களை நாம் தேடுவோமானால், இன்று இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அந்த இறைவாக்கியங்களிலே நாம் கண்டுபிடிக்க முடியும். அவைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனில் கொண்ட ஈமானை நாம் விளக்கமாக அல்லது விவரமாக புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் தொடங்குவதற்கு முன் முதலில் இப்ராஹிம் அவர்களுடைய பெயர் இப்ராஹிம் என்று அல்ல, ஆபிராம், இப்ராஹிமுக்கு பதிலாக ஆபிராம் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. அவருடைய முதல் பெயர் ஆபிராம் தான். இப்ராஹிம் என்பது இறைவன் பிறகு அவருக்கு வைத்த பெயர். ஆபிராம் என்பதை நீங்கள் இறைவாக்கிலிருந்து இறைவேதத்திலிருந்து கண்டுகொள்ள முடியும். இறைவன் ஏன் ஆபிராமின் பெயரை இப்ராஹிம் என்று மாற்றினார் என்பதற்கு இப்போது இரண்டு படிப்பினைகளை பார்ப்போம். ஆனாலும் இப்ராஹிம் முதலில் ஆபிராம் என்று அழைக்கப்பட்டார். இன்று நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். தௌராத்தின் முதல் புஸ்தகம் சேமின், அதாவது நோஹ் நபியினுடைய குமாரனாகிய சேமின் சந்ததியாருக்கு சொந்தமானது என்பதை ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து 11வது சூராவில் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. இந்த 11வது சூராவில் சேம், காம் மற்றும் யாபேத், இவர்களை பற்றி உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர்கள் நூஹ் நபியின் மூன்று மகன்கள். ஆதமுக்கும் நூஹ் நபி அவர்களுக்கும் இடையில 10 தலைமுறைகள் இருந்தன. அதைப் போலவே சேமுக்கும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் இடையில 10 தலைமுறைகள் இருந்தன. இப்ராஹிமின் தந்தையின் பெயர் தேராகு. இறைவனின் இறைவாக்கியம் கூறுகிறது, தேராகு அவர்கள் இப்ராஹிம், நாகூர் மற்றும் ஹாரான் ஆகியோருடைய தந்தையாக இருந்தார். மேலும் ஹாரான் லூத் நபி அவர்களின் தந்தையாவார்கள். ஆதியாகமத்தில் 11வது அதிகாரம் 27வது வசனம் அப்படி கூறுகிறது. லூத் நபி அவர்கள் இப்ராஹிமின் மூத்த சகோதரனின் மகன். லூத் நபியின் தந்தை மௌத்தாகிவிட்டார். இப்ராஹிமின் மனைவியின் பெயர் சாராள். இப்போது சாராள் மலடாக இருந்தால் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அவர்களுடைய உறவு முறைகளை பார்ப்போமானால், இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் சாராளுக்கும் ஒரே தகப்பன் என்றும், ஆனால் வேறு வேறு தாய்க்கு பிறந்தவர்கள் என்றும் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய புஸ்தகம் கூறுகிறது. இன்று ஈராக் என்று அழைக்கப்படும் கல்தேயர் நாட்டில் அமைந்திருக்கும் ஊர் என்கிறதான ஒரு பட்டணத்தில், அந்த ஊருக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் பிறந்த இடத்திற்கு ஊர் என்று பெயர். அந்த பட்டணத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் வசித்து வந்தார்கள். இந்த நகரம் நிம்ரோத் என்பவனால் அந்த பாபேல் என்று சொல்லக்கூடிய கோபுரம் அந்த கட்டப்பட்டதான இந்த நகரம், இந்த ஊர் என்கிறதான நகரம் அல்லது பட்டணம். இந்த ஊர் பட்டணத்தில் இருந்ததான தேச மக்கள், தேராகுவினுடைய குடும்பத்தினர்கள் சிலைகளை வணங்கி வந்ததோடு கூட சிலைகளை செய்து விற்பனையும் செய்து வந்தனர். இப்ராஹிமினுடைய தந்தை உண்மையான இறைவனை அறிந்திருக்கவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் உண்மையான இறைவனை தேடும் சிந்தையில் காணப்பட்டார். ஆயினும் ஒரு நாள் ஆண்டவர் இப்ராஹிம் அவர்களை அழைத்தார். இப்ராஹிமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அவரோடு கூட பேசினார். இப்ராஹிம் நபியோடு கூட இறைவன் இடைப்பட்டார் என்று இறைவாக்கியம் கூறுகிறது. இப்ராஹிம் நபிக்கு ஆரம்ப காலங்களில் இறைவன் எப்போதாவது இன்சானுடன் நேரடியாக பேசினார் என்பதை நீங்கள் முந்தி வாசித்த பாடங்களில் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்களிடம் இன்னும் இறைவாக்கியங்கள் கொடுக்கப்படவில்லை அல்லது எழுதப்படவில்லை. நபிமார்கள் மூலமாக இறைவாக்கியங்கள் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. அதனால் இறைவன் அவ்வப்பொழுது இன்சானுக்கு தோன்றி தன்னுடைய வார்த்தைகளை இன்சானுக்கு அளித்து வந்தார் என்று இறைவாக்கியத்தின் மூலமாக நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். இறைவாக்கின் மூலம் மக்களிடம் பேசுகிறார். அதனால்தான் இறைவனின் நீதியின் வழியை அறிய வானத்திலிருந்து அல்லது இறைவனிடத்திலிருந்து மலக்குகளின் மூலமாக இறைவன் அவ்வப்பொழுது தம்முடைய அடியார்களுக்கு தாம் கற்பிக்க வேண்டிய காரியங்களை அளித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது நபிமார்கள் மூலமாக இறைவாக்கு வெளிப்படவில்லை. மலக்குகளிடத்திலிருந்து வரும் வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை, பரிசுத்த இறைவனிடத்திலிருந்து நாம் பரிசுத்த இறைவாக்கை நாம் தியானிக்கும் பொழுது இறைவனின் குரலை கேட்கிறோம். இறைவன் இப்ராஹீமிடம் சொன்னதை இப்போது கேட்போம். 12வது சூராவில் ஒரு ஆயத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், இறைவன் இப்ராஹீமிடம், உங்களுடைய நாட்டையும் உங்கள் மக்களையும் உங்கள் தகப்பனின் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனம், அந்த வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் இப்படி கூறுகிறார். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டதை கேட்டீர்களா? இப்ராஹிம் நபி அவர்கள் தமது தந்தையின் வீட்டை விட்டு வெளியேறவும் உறவினர்களிடம் விடைபெறவும் தனது நாட்டை விட்டு வெளியேறவும் இறைவன் அவரை வழிநடத்தும் ஒரு நாட்டிற்கு செல்லவும் கூறினான். இப்ராஹிமின் சிந்தனைகளுக்கு மாத்திரமல்ல, இன்சானின் சிந்தனைகளுக்கும் இது கொஞ்சம் கடினமாகவே காணப்படுகிறது. ஆனால் அவரை பெரிதும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கின இறைவனுடைய திட்டம் ஒன்று அந்த இடத்தில் காணப்படுகிறது. இறைவன் ஏன் இப்ராஹீமை தன் வீட்டை விட்டு வேறு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறான்? இதை தொடர்ந்து வரும் வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் நபி அவர்களை இறைவன் அழைத்ததனுடைய நோக்கம் தௌராத்தின் புஸ்தகம் முதல் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் 1வது புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 1-3 ஆயத்துக்கள் வரைக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அன்பானவர்களே, இந்த ஆயத்தின் மூலமாக இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை ஏன் அழைத்தார் என்பதை நாம் தெளிவாக காண முடியும். அழைத்ததனுடைய நோக்கத்தை இந்த ஆயத்துக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறைவன் ஏன் இப்ராஹிமுக்கு வேறொரு நாட்டிற்கு செல்லும்படி கட்டளையிட்டான்? இதனால்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனின் திட்டமாகிய உலக மீட்பரும் இரட்சகரும் எழும்பக்கூடியதான புதிய தேசத்தில் இப்ராஹீமை ஆபிரகாமாக உருவாக்க இறைவன் திட்டம் கொண்டார். அதனால்தான் நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று இறைவன் வாக்கு பண்ணினார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியிலுள்ள எல்லா மக்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று இறைவன் இப்ராஹிமுக்கு வாக்கு பண்ணினான். இங்கே ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. உங்களுக்கு புரியும்படியாக இதை உங்களுக்கு விளக்குகிறேன். இறைவன் இப்ராஹிமை மூதாதையின் தந்தையாக இறைவன் தேர்வு செய்தார். இதன் மூலம் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மீட்பர் உலகத்திற்கு வருவார். இந்த மீட்பர் உலக மக்கள் அனைவருக்கும் இரட்சகராக இருக்க நியமிக்கப்படுகிறார். இதனால் அவரை நம்புகிற எவரும் பாவத்தின் மற்றும் சைத்தானின் ஆதிக்கத்திலிருந்தும் நித்திய நெருப்பிலிருந்தும் அதாவது நரகத்திலிருந்தும் காப்பாற்றப்படுவார்கள். ஆகவே இப்ராஹீமை அழைத்தபோது பாவிகளின் இரட்சகரை உலகத்திற்கு அனுப்புவதற்கான தமது திட்டத்தின் இறைவன் முன்னேறி வருகிறார் என்பதை நாம் காண முடியும். இப்ராஹிம் தானே உலக இரட்சகர் அல்ல, ஆனால் வாக்களிக்கப்பட்ட உலக இரட்சகர் இப்ராஹிம் நபி அவர்களுடைய சந்ததியிலே அல்லது ஜாதியிலே அவர் பிறந்து மீட்பராக வருவார். அப்படி மீட்பராக வரவேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை தெரிந்து கொண்டு இப்ராஹிம் நபி மூலமாக பலவிதமான ஜாதிகளை உருவாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இப்ராஹிம் நபி மூலமாக உருவாக்கப்படுகிறதான அந்த ஜாதிகளில் ஒரு இனத்தின் மூலமாக இந்த உலக மீட்பர் வருவார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இறைவன் சொன்னபடி இப்ராஹிம் நபி அவர்கள் வெளியேறினார். இப்ராஹிம் நபி அவர்கள் ஹாரானில் இருந்து புறப்பட்டபோது அவருக்கு 75 வயது. அவர் தன்னுடைய மனைவி சாராளை, அதாவது அவரது மருமகன் லோத் அவர்களுடைய குழுவில் வைத்திருந்த அனைத்து உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஹாரானில் வாங்கின மக்களையும் அழைத்து கொண்டு இறைவன் காட்டுகிறதான இடத்திற்கு நேராக சென்றான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 4-5 ஆகிய வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சவதரித்திருந்ததான தங்கள் சம்பத்துகள் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள். மீண்டும் மனித ஞானத்தை மிஞ்சும் ஒன்றை நான் காண்கிறேன். கானான் தேசத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அங்கே போகும் பொழுது அவருக்கு வயது 75, அவருடைய மனைவி 65 மற்றும் குழந்தைகள் இல்லாத நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். குழந்தைகள் இல்லாத நிலையிலே 2 வயதானவர்களுக்கு சேர்த்து பூமியை நிரப்பும் அளவுக்கு அவர்களுக்கு சந்ததி எப்படி உருவாகும்? இது மனிதனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக காணப்படுகிறது. இறைவன் இப்ராஹிமுக்கு வாக்குறுதி அளித்ததை விளக்க முயற்சிப்போம். இது குழந்தைகள் இல்லாத ஒரு வயதானவரை போன்றது. மற்றும் தொலைதூர தேசத்திலிருந்து கானானை பார்க்க வருகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் கருதரிக்க முடியாத தன்னுடைய வயதான மனைவியோடு கூட வருகிறார். அவர்கள் வரும்போது யாரோ ஒரு சிலர், ஒரு நாள் நீங்கள் இருவரும் நீங்கள் கர்ப்பந்தரித்து உங்கள் இருவர் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய சந்ததி உண்டாகும் என்று யாராவது ஒருவர் சொல்லுவார் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதே விதமாகத்தான் இறைவன் அவர்களோடு சொன்னபொழுது அவர்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவன் மேல் ஈமான் கொண்டபடியினாலே இறைவன் சொன்ன காரியத்தை இறைவன் செய்வான் என்று சொல்லி நம்பி அவர் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் ஈமான் கொண்டு இறைவன் காட்டின தேசத்திற்கு கடந்து வந்தார். ஒருவேளை இந்த விளக்கம் கொஞ்சம் அபத்தமானதாக காணப்படலாம். ஆயினும் கூட இது இப்ராஹிமுக்கு இறைவன் அளித்த வாக்குறுதியாகும். வயதான மற்றும் குழந்தையில்லாத ஒரு மனிதனுக்கு கருதரிக்க முடியாத ஒரு மனைவியுடன் இருக்கும்போது 13 சூராவில், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13 சூராவில் இறைவன் இப்ராஹிமுக்கு வாக்கு பண்ணினதை கேளுங்கள். 13 சூராவிலே இறைவன் இப்படியாக வாக்கு பண்ணுகிறான். 13 சூரா 15-17 ஆயத்துக்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு கொடுத்தேன். உன் சந்ததிக்கும் இந்த பூமியை நான் சொந்தமாக கொடுத்தேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகப் பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தில் நீளமும் அகலமும் எம்மட்டிலுமோ அம்மட்டிலும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எபிரேனிலிருந்து மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இறைவன் வாக்கு பண்ணினதை செய்தாரா? அவர் இப்ராஹீமுக்கு ஒரு பெரிய ஜாதியை கொடுத்தானா, அல்லது இப்ராஹீமை பெரிய ஜாதி ஆக்கினானா? அவன் பலஸ்தீனா நிலத்தை இப்ராஹீமின் சந்ததியாருக்கு கொடுத்தானா? அவன் நிச்சயமாக செய்தான். எதிர்கால பாடங்களில் இப்ராஹிம் நபி அவர்கள் எபிரேய தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். இன்று இஸ்ரேல் என்று சொல்லி அழைக்கப்படும் நிலத்தை இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுத்தான். அடுத்து இறைவாக்கு கூறுகிறதை கவனியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 7-8 ஆகிய வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 7-8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மம்ரேக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். புதிய நாட்டிற்கு வந்த பின் இப்ராஹிம் செய்த முதல் காரியம் என்ன? அவன் ஒரு மிருகத்தை அடித்து அவர் கட்டின பலிபீடத்தின் மீது வைத்து அந்த மிருகத்தின் இரத்தத்தை சிந்தி அதை குர்பானாக பலி கொடுத்தார். ஆபேல், சேத், ஏன், இத்ரீஸ் மற்றும் நூஹ் நபி அவர்கள் செய்ததைப் போலவே இப்ராஹிம் நபி அவர்களும் அதே வழியில் இறைவனுக்கு விலங்கை பலியாக செலுத்தி குர்பானாக வழங்கினார். இப்ராஹிம் நபி அவர்கள் இதை ஏன் செய்தார்? இறைவனின் திட்டம் இது. இறைவன் சொன்னபடி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க ஆதமனுடைய சந்ததியாகிய இப்ராஹிம் நபி அவர்களும் அவரும் பாவத்திலே இருந்தபடியினால அல்லது பாவத்திலே பிறந்தபடியினால அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இரத்தம் சிந்துகிறதான இந்த அனுபவத்தை, ஆதம் முதல் ஆரம்பிக்கப்பட்டதான இந்த இரத்தம் சிந்துதல் அல்லது குர்பான் செலுத்துதல் என்கிறதான இந்த அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலேயும் கடைபிடித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு தியாகத்தினுடைய அடையாளமாக நாம் இதை பார்க்கிறோம். இரத்தம் சிந்துதல் என்று சொல்லக்கூடியது ஒரு தியாகத்தின் அடையாளம். இதை இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய மூதாதையரைப் போலவே இதை நிறைவேற்றி இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். வாக்குறுதி பண்ணப்பட்ட இரட்சகர் உலகத்திற்கு வரும் ஒரு தேசத்தின் தந்தையாக இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனின் உண்மையோடு கூட அழைக்கப்பட்டதை இன்று நாம் கண்டோம். அதனால்தான் நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றி நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இறைவன் வாக்கு பண்ணினார். நீ மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று இறைவன் இப்ராஹிம் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்குறுதி இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாக அவர்களுடைய சந்ததியினரை தொடர்ந்து இந்த உலகத்தினுடைய மீட்பராக வந்த இரட்சகரை இரட்சகரை குறித்ததான வாக்குதத்தமாக இது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இன்றைய பாடத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இன்று நாம் படித்தவைகளிலிருந்து சுருக்கமாக இரண்டு கேள்விகள் அல்லது உங்களுடைய சிந்தனைக்கு இரண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். அது என்ன என்று சொன்னால், முதலாவதாக இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனால் அழைக்கப்பட்டபோது அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இறைவனின் வாக்கிலே ஈமான் கொண்டு அவர் வெளியே வந்தபோது அவர் தன்னுடைய உள்ளத்திலே என்ன எண்ணியிருப்பார், தன் மூலமாக ஒரு பெரிய சந்ததி உண்டாகும், அந்த சந்ததியிலே ஒரு மீட்பர் வருவார் என்று சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் நினைத்திருப்பாரா? அப்படி நினைத்திருக்க எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. இரண்டாவதாக, இறைவன் தன்னை அழைத்து தான் காணாத ஒரு இடத்திலே போகும்படி கட்டளையிட்ட பொழுது அந்த காணாத அந்த தேசத்திலே இறைவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருந்தாலும், தன்னை இந்த நிலையிலே ஆசீர்வதிப்பான் என்று சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் நினைத்திருப்பாரா? அப்படி நினைத்திருக்க சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் இறைவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினாலே இறைவன் இப்ராஹிம் நபியை அழைக்கும் பொழுது சொன்ன வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் நபி அவர்களை அதற்கன்று ஆயத்தப்படுத்தினார். 75 வயதிலே இப்ராஹிம் நபி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது சாராளுக்கு 65 வயதாக இருந்தது. என்றாலும் ஒரு சந்ததி பிறக்கக்கூடியதான ஒரு சந்ததியை, ஒரு ஜாதியை உருவாக்கக்கூடியதான சாத்தியக்கூறுகள் எதுவுமே அவர்கள் இருவரிடத்திலே காணப்படவில்லை என்று சொன்னாலும், அவர் சொன்ன அந்த வார்த்தையை, இறைவன் சொன்ன அந்த வார்த்தையை இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாக இறைவன் நிறைவேற்ற சித்தம் கொண்டார். ஆதியாகமத்திலே 12:1-2 ஆகிய வசனங்களில இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற அந்த வாக்குதத்தம் நிறைவேறத்தக்கதாக இப்ராஹிம் நபி அவர்களை உருவாக்கினார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை இந்த நாளில நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. அடுத்த வாரம் இதே நாள் இதே நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.